நமஸ்காரம். ஒவ்வொரு சமயத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்கின்றன, அதற்கு ஒரு சேர பதில் பார்ப்போம். பெண்ணுக்கு கல்யாண வயது வருகிறது, அந்த வயதையும் தாண்டுகிறாள், ஆனால் கல்யாணம் ஆகவில்லை. பெற்றோரும் கவலையோடு ஜாதகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஜாதகம் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல பிள்ளையாக இருந்தால் பண்ணுவோம் என்று இருக்கிறார்கள். வேலையே இல்லாவிட்டாலும் சரி, சம்பாத்தியம் குறைந்திருந்தாலும் நாம சரி கட்டி கொள்ளுவோம், ஒரு கல்யாணமானால் சரி என்று பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆகலையே என்ற ஏக்கத்தோடே பெற்றோர்களுடைய நடவடிக்கை. ஆனால் அதே ஒரு நாணயத்துக்கு மறுபக்கம் இருக்குமா போலே, அந்த பெண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமலே இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் தங்கள் கடமை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். அதை நான் நிச்சயமா தப்பு சொல்ல வரல. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிடித்தமில்லை, மன வாழ்க்கையில் விருப்பமில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஓரளவுக்கு அந்த காரணங்களை பெற்றோர்களிடத்தில் சொன்னால்தான் பிரச்சனை தீரும். அது மன ரீதியான காரணமாக இருக்கலாம், உடல் ரீதியான காரணமாக இருக்கலாம். அதை சொல்லாமலே இருந்துவிட்டால் அப்ப பெற்றோர்கள் மீண்டும் மீண்டும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள், புதுசு புதுசாக பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆனால் சொல்லிவிட்டோம்னால் அவர்களும் ஒருவாறு சமாதானம் அடைந்து விடுவார்கள். ஆனால் இல்லாத காரணத்தை பொய்க்காரணத்தை சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தில் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் கல்யாணமாகலேனாலே பலரும் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், ஏன் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் ஆகலே பண்ணல. இது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. அதை இந்த சமுதாயமும் ரொம்ப மெனக்கட்டு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அவரவர்கள் குடும்பத்தில் அந்த நாளில் கூட 30-32 கல்யாணமானவர்கள் உள்ளார்கள். இப்ப இன்னைக்கும் வைதிகர்கள், குடுமி வைத்தவர்கள், வேதம் அத்தியனம் பண்ணவர்கள்னால் சாதாரணமா ஒரு 50 பேரை இப்பவே காட்டலாம், 32 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? இதற்கெல்லாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாரோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனால் அதை போய் நம்ம பெரிசாக்க வேண்டிய தேவையில்லை. அது அந்த தனி மனிதனுடைய, தனி மனுஷனுடைய விருப்பம். அதை அப்படியே விடுவது தான் நல்லது. இல்லை, தாப்பனாருடைய கடமை முடியாது, தங்காலத்துக்கு அப்புறம் இந்த பெண்ணை யார் காப்பாற்றுவார்கள்? ஆன்மீக ரீதியா பார்த்தாலே நாம யாரும் ஒத்தருக்கொத்தரெல்லாம் காப்பாற்ற முடியாது, தெய்வம் தான் காப்பாற்றியாக வேண்டும். அந்த நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்ததுனால் தாராளமா வாழ்க்கையை வாழலாம். என்ன ஒரு விஷயம் இந்த பெற்றோர்களிடத்திலே அவர்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கோன்னு நிர்பந்தப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கும்? பல பெண்களும் எடுத்தெடுப்பில் வேண்டாம்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு 2-3 வருஷம் பெற்றோர் பேசி சரின்னு ஒத்துக்கொண்டு கல்யாணமாகி கொண்டு நன்கு குடுத்தனத்தோடு வாழ்கிறார்கள். வாழ்க்கை நன்னா அமைஞ்சிருக்கு. அதனால பலருக்கு என்ன நம்பிக்கை? முதலில் வேண்டாம்னு சொன்னாலும் நாள் பட பேசிக்கொண்டு வந்தோம்னா ஏற்றுக்கொள்ளுவார்கள். இந்த நம்பிக்கை தானே. மேலே எல்லாருக்கும் தங்க சந்ததி வளரணும், குடும்பம் நன்னா இருக்கணும் என்கிற ஆசை இருக்கும். அதனால இந்த விஷயத்தை பெண்கள் ஆருக்கு பண்ணிக்க வேண்டாம்னு இருக்கோ அவர்கள் அணுகும் போது முதல்ல ஒரு ரிஜிடிட்டி வச்சுக்க வேண்டாம், தங்களை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கொள்ள வேண்டாம். தாராளமா ஓப்பனா பெற்றோரிடத்தில் பேசலாம். திரும்ப திரும்ப அவர்கள் நமக்கு சொல்லிண்டேதான் இருப்பார்கள். அப்போ கோபப்படக்கூடாது. இதுக்குன்னு இப்போ வெளியாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று நான் சொல்லலை. யார் நமக்கு உற்றாரோ, நமக்கு பெற்றாரோ, அவர்களிடத்துல பேசித்தானே தீர வேண்டும். இல்ல, நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நான் நம்புறேன், அதெல்லாத்தையும் மதிக்கிறேன், யாரும் மறுக்கல, ஆனாலும் இன்னென்ன காரணங்கள் இருக்கிறதுனால என்னால முடியல, அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். என்ன நிதானமா ஒன்னுக்கு பத்து தரம், பத்துக்கு நூறு தரம் எடுத்து சொல்ல வேண்டும். தானே சொல்ல சொல்ல தெரியாது போயிடுமா? பெற்று வளர்த்தது அவர்கள் தானே, அப்ப நிச்சயம் தெரிஞ்சு விடுவார்கள். சரி, அப்படியே தெரிஞ்சுக்கலையா, போனா போட்டோம். அதனால எந்த சண்டையும் தேவையில்லை, மனஸ்தாபமே வேண்டாம். அதனால நான் சொல்றது, ஒரு இறுக்கத்தை தவிர்க்கவும். இறுகி போய் நான் யார்கிட்டையுமே பேச போறதில்லை, எனக்கு இது பேச்சு எடுத்தாலே பயமா இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நல்ல பக்தர்களாக இருந்தோம்னால் இந்த பயமெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை சொல்லுங்க? அதனால அதை ஒன்ன விட்டுடுவோம். இது வந்து கல்யாணம் ஆகாதவர்களை பற்றி. இதே போல ஒருமுறை கல்யாணம் ஆகி ஒருவேளை விவாகரத்தாயிருக்கலாம், அல்லது கணவனை இளம் வயதில் இழந்திருக்கலாம், இதெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்திருக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏன்னா இயற்கையிலே விபத்துங்கிறது நடக்கலாம். சிறு பிராயத்திலே கணவன் இறந்திருக்கலாம், ஆனால் அந்த நாளில் மறுமணம் அப்படிங்கிறது பேசப்படவில்லை, காரணம் சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. இருக்கட்டும், அது ஒரு புறம். இப்ப இந்த காலத்தில் மறுமணம் கூடுமா கூடாதா, சாஸ்திரம் சம்மரிக்கிறதான்னு கேட்டால் சாஸ்திரம் மாறப்போறதில்லை, அது அப்படியே தான் இருக்க போகிறது. சரி, அதன்படிக்கு நான் இருக்கிறேன் வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்கள் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அப்படின்னால் என்ன, வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்க முடியும்னால், பக்தி மார்க்கத்திலோ வேலைக்கு போவதிலேயோ பொதுநல தொண்டிலேயோ நன்னா மனத்தை ஈடுபட்டினோன்னா சந்தோஷமா இருக்க போறோம். எத்தனையோ பேர் தனியாகவே இருந்துட்டார்களே, அவர்களும் ஒன்னு குறைஞ்சு போயிட்டதாகவோ கெட்டு போயிட்டதாகவோ தெரியல, அந்த தனிமையோடையே எத்தனையோ காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அதை போல மக்கள் சொசைட்டிக்கு வேண்டாமா? சொசைட்டிக்குன்னு டெடிகேட் பண்றதுக்கு ஒரு நூறு பேர் இருந்தா தானே நடக்கும். அதனால் அந்த கண்ணோட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்ம குடும்பத்திலிருந்து இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு பெண் வந்திருக்கிறாள் அப்படின்னு பாசிட்டிவா தான் எடுத்துக்கொண்டாக வேண்டும். இல்லை, நாங்க மறுமணத்துக்கு பார்க்கிறோம், பெண்ணும் சம்மதிக்கிறாள்னால் சுலபத்தில் சம்மதிச்சிட மாட்டா. என்னால் ஒருமுறை வாழ்ந்து பார்த்து அந்த கசப்பு கண்டிப்பா மனசில் இருக்கும். அது எதுக்காக இன்னொரு தரம் ஒத்துப்பா சொல்லுங்க? அப்படி ஒத்துக்காம இருந்தால் நிர்பந்தப்படுத்த வேண்டாம், நீ இன்னொரு தரம் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த பெண் என்ன சொல்லலாம்னால், இல்ல, நான் பக்தையா இருக்கணும்னு விருப்பப்படுறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், நல்ல விஷயத்துக்கு செலவழிக்க போறேன், தர்ம காரியம் செய்ய போறேன்னால் இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு தயவுசெய்து கேட்க வேண்டாம். ஒருத்தர் பக்தரா இருக்கிறேன்னு சொன்னால் அது நாம செய்த புண்ணியம் இல்ல, பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற அனுகிரகம், அது அந்த பெண்ணினுடைய புண்ணியம் என்ன, அதையும் அந்த கண்ணோட்டத்திலோட எடுத்துக்கணும். சரி, இத்தனையும் தாண்டி பெண்ணுக்கும் சம்மதம் இருக்கிறது அப்படின்னால் சரி பார்க்கட்டும். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். முதல் தரம் பார்த்துட்டோம், அப்படி ஒண்ணு இந்த சமுதாயம் இன்னும் பரந்த கண்ணோட்டத்தோட எல்லாவற்றையும் எதுவாக நடந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கெல்லாம் இருக்கா தெரியாது. இதெல்லாம் அப்படி இல்லைங்கிறதுனாலதான் அந்த நாள் இந்த பேச்சே எடுக்க வேண்டாம் என்று வைத்து விட்டார்கள். சரி, இந்த நாள் அது மாறி இருக்கிறதா, எப்படி செய்யறோமோ செய்வோம், பார்க்கணும். ஆனா எதெல்லாம் முன்னாடி ஒத்து போகாது இருந்ததோ அதிலெல்லாம் ஒத்து போற பிள்ளையா இப்ப கிடைக்க வேண்டும், பார்த்து செய்யணும். ரெண்டாம் தரம் தப்பு நடந்துடவே கூடாது, அந்த பயத்திலேயே தான் முக்காவாசி பேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வியும் சொல்றேன். சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லை ரொம்ப வருந்தத்தக்கது தான், கஷ்டமானது தான். ஆனா அதே சமயம் நமக்கு அது இல்லைங்கிறதுக்காக அது ஏதோ உள்ளத்திலே குறுகி கொண்டு ஒரு வட்டத்தை இட்டு கொண்டு இருக்கிறத விட, இல்லை பகவான் தான் குழந்தை, இது ரொம்ப பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணன் தான் எனக்கு குழந்தை, நாங்கள் ரெண்டு பேரும் அவனையே குழந்தையை அவசியம்தான் வளர்த்துருக்கோம், தைரியமா சொல்லிப்பா, தங்க வாழ்க்கை முழுக்க பொது நலத்துக்குன்னு அர்ப்பணித்திருப்பார்கள், எல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். இல்லே எங்களுக்கு வந்து தத்தெடுத்துன்னு வளர்க்கணும்னு இருக்கா, கண்டிப்பாக செய்வோம். தத்தெடுத்துக்கணும்னால் சாஸ்திரப்படி பார்த்தேன்னால் அந்த நாளெல்லாம் பிள்ளை குழந்தை தான் தத்தெடுத்துப்பார்கள். பூணல் போடுறதுக்கு முன்னாடி தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் எனக்கு அப்புறம், என் காலத்துக்கு அப்புறம் எனக்கு கர்மம் பண்றதுக்கு ஆள் வேணும், இதைத்தான் முக்கியமா கருதினார்கள். பிள்ளைன்னு பெறுறோம், பெண்ணை பெறத்தை விட அந்த பிள்ளை பெறத்துக்கு ஏதோ ஆசை இருக்கேன்னால் ஆஸ்தி சொத்து அதெல்லாம் கூட ரொம்ப ரெண்டாம் பட்சம், அதெல்லாம் முக்கியமே இல்லை. எதற்கு அப்படி விரும்பினார்கள்? சரி, எனக்கு கர்மம் பண்றதுக்கு இருக்கட்டும், பிள்ளை வச்சுக்க போறான்னு இருக்கட்டும்னு கூட சொல்ல மாட்டேன். எனக்கு எத்தனை பிள்ளைகள் வச்சுக்கிறா, நீங்க கேட்டா பெண்கள் ஒழுங்கா பாத்துக்கிறார்கள், பிள்ளைகள் பார்த்துக்கிறத விடவே பரிவோடு பாசத்தோடு பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் பிள்ளை கர்மம் பண்ணுவான், சாஸ்திர ரீதியா அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு பிள்ளையாவது வேணும், யாருமே குழந்தை இல்லையா, அப்ப தத்தெடுத்துக் கொள்ளுவோம். விருப்பப்படுவா, பூனல் போடுறதுக்கு முன்னாடி தத்தெடுக்கணும், உண்மையில அப்பதான் செல்லுபடி ஆகும் சாஸ்திரப்படிக்கு. பெண் குழந்தை எடுத்துக்கூடாதான்னால், சாஸ்திரம்ங்கிறது பெண் குழந்தைய பத்தி சொல்லல, ஆனா ஒரு வகையில சொல்லலாம், அந்த பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கணும். பிறந்தால் அப்ப அந்த பெண் வயத்து பிள்ளைக்கு தாத்தாவுக்கு கர்மம் பண்றதுக்கு சிறந்த யோக்கியத்தை, சிறந்த தகுதி சொல்லப்பட்டிருக்கு, அதற்காகவும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தியா போச்சு. உறவுக்காரர்களுக்குள்ளேயே ஒரு குழந்தைய கூட பெத்து அப்படி குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டா இது ரொம்ப நிம்மதி. ஏன்னா உறவுக்குள்ள உறவா போயிடும், யாரும் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளை சந்தேகப்பட மாட்டார்கள். 100 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நல்ல விதத்துல குடும்பத்துல நடந்துடும். அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாத்தையும் நம்ம என்ன சப்மிட் பண்ணணுமோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிடலாம். ரெண்டு பட்சமும் தெரிந்து மனது ஒருமித்து ஒரே குடும்பத்திலிருந்து அதே தாயாதிகளுக்குள்ள நடந்ததுனால் இன்னுமே நன்னா இருக்கும். ஆனா இந்த நாள்ல ஒன்னு நினைச்சு பார்க்கவே மாட்டான், இன்னொரு குழந்தை பெற்று நான் கொடுத்துறதானால் இது எவ்வளவு நன்னா அந்த நாள்ல நடந்தது தெரியுமா? அண்ணன் தம்பிகளுக்குள்ளோ அக்கா தம்பிகளுக்குள்ளோ கொடுப்பார்கள். ஒருத்தர் குழந்தை இல்லேன்னு சொன்னா நான் இன்னொரு குழந்தை பெற்று கொடுக்குறேன். ஏன்னா நிறைய குழந்தை பெறத்துக்கும் தயங்கல, இப்ப அதற்கும் தயக்கம். அது நம்ம குழந்தை இன்னொருத்தர் இடத்துல வளருமா அப்படிலாம் நம்மளால இப்ப நினைக்கவே பார்க்க முடியறது இல்லை. சட்டுன்னு என்ன சொல்லிடுவா, அப்படியே நான் என் குழந்தைய விட்டு கொடுக்கணும்னால் அதுதான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கும், அக்காதங்களுக்குள்ள இருக்கும்னால் அப்படி விட்டு கொடுத்தா தானே. இப்போ சில குடும்பங்கள்லாம் பார்த்துனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும், அண்ணாவோ தங்கையோ தம்பியோ கொடுத்துருப்பா, கொடுக்கலையா? அது நல்லது, போற்றத்தக்கது தானே. அதே போலத்தான் குழந்தைகள் விஷயமும், உள்ளேயே கொடுத்துனுட்டோம்னால் தெரிஞ்சு நடந்ததா இருக்கும். வெளியிலேருந்து எடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை இப்போ. ஆனால் அதற்குரிய ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ அப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுங்கோ. அதனால் இது எதுவும் சாஸ்திர நிர்பந்தப்படுத்தித்துன்னு மட்டும் இல்லை, முதல்ல அவரவர்களுடைய மனசு எப்படி இருக்கு, பட்டது திரும்ப படுறதுக்கு தயாரா இருக்குமா, அதை நினைத்து கொண்டே இயங்கிட்டு இருக்கணுமா ஒரு நிர்பந்தமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை நல்ல விஷயத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளலாமா அப்படின்னு யோசித்து செயல்படுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.